بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பின் சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஐந்தாவது நாளாகவும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு அவகாசம் கிடைத்ததையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்கின்றேன். எனக்கும் உங்களுக்கும் பிரயோசனமுள்ள ஒரு சந்திப்பாக, ஒரு அமர்வாக, ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை அல்லாஹ் ஆக்கித் தர வேண்டும் என்று சொல்லி இறைவனை வேண்டி, நாங்கள் நேற்றைய நாள் ஹஜரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மகளாக விளங்கினார்கள், திகழ்ந்தார்கள் என்பதை பற்றி கலைத்தோம். அதில் கடைசி நாள் வரைக்கும் அபூபக்க சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகளுடன் மிக நெருக்கமான உறவை வைத்துக் கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், வஃபாத்தாகுவதற்கு முந்தின நாள், அந்த முந்தின நாட்களில் கஃன் எப்படி செய்யப்பட வேண்டும், என்னுடைய வஃபாத்து எப்ப நடக்கும், என்னுடைய மௌத்துக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அனந்தர சொத்துக்கள் எப்படி பிரிக்கப்பட வேண்டும் சகோதரர்களுக்கு மத்தியில், இப்படியாக பல விடயங்களை நம்பிக்கைக்கு பாத்திரமான மகளாருடன், நம்பிக்கைக்கு பாத்திரமான தகப்பன் ஆலோசனை செய்திருக்கிறார்கள், புத்திமதி சொல்லியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், ஹஜரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அழைத்து அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது மிக பணிவாக வேண்டிக் கொண்டார்கள், நான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு முஸ்லீம்களுடைய விடயங்களுக்கு நான் பொறுப்பாக இருந்திருக்கிறேன், ஹலீபாவாக இருந்திருக்கின்றேன். ஹலீபாவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னுடைய சுய தொழிலையும் நான் நிறுத்திவிட்டு இந்த பொறுப்பை நான் சுமந்து கொண்டேன். முஸ்லீம்களுடைய பைத்துல் மால்ல இருந்து எனக்கு நிதி ஒதுக்கி தரப்பட்டது. ஒரு சாதாரண குடும்பத்துக்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணத்தை நான் அங்கிருந்து பெற்றுக்கொண்டேன். ஆனாலும் நான் இந்த உலகை விட்டு பிரியக்கூடிய தருணம் வந்துவிட்டது. என்னுடைய வஃபாத்துக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நான் இவ்வளவு நாளும் சுமார் 2 வருடம் 5 மாதங்கள் முஸ்லீம்களுடைய பைத்துல் மாலில் இருந்து எடுத்து என்னுடைய குடும்ப வாழ்க்கையை நான் நடத்தாட்டி இருக்கின்றேன். நான் செய்த பணிக்கு வாங்கின, எடுத்துக்கொண்ட ஊதியம் சம்பளம் நிகராக ஆகிவிட்டால் எந்த ஒரு லாபமும் எனக்கு ஆகரத்தில் மௌத்துக்கு பிறகு கிடைக்க மாட்டாது. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய இந்த காணி, எனக்கு கனிமத்தாக கிடைத்த இந்த இடத்தை, ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி ஹைபர் போர் பிறகு கனிமத்தாக கிடைத்த ஒரு இடம் அவர்களுக்கு இருந்தது, அந்த இடத்தை எனக்கு பிறகு ஹலீபாவாக வர இருக்கின்றவரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள், சொல்லிக் கொடுங்கள், என்னுடைய தகப்பனாருடைய ஒரு வசியத்தை இதை எடுத்துக்கொள்ளும்படியாக என்று சொல்லி அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்தில் குறிப்பிட்டதற்கு இணங்க, ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அவருடைய கையில் அதை ஒப்படைத்து விட்டார்கள். فَإِنْ مِتُّ فَبَعَثِي بِهِنَّ إِلَى عُمَرَ، உமருக்கு நீங்கள் அனுப்பி வைத்து விடுங்கள். وَابْرِئِي مِنْهُنَّ، நான் வாங்கின சலரி வாங்கின சம்பளத்திலிருந்து என்னை நிரூபதாரியாக ஆக்கிவிடுங்கள் என்று சொல்லி வாப்ப மகளுக்கு சொன்னார்கள். மகளும் வாப்ப சென்றது போலவே நடந்து நடக்க வேண்டியதை நடத்தாற்றி முடித்து விட்டால் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலாவுடைய கையில் கொண்டு போய் கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த காணியினுடைய டீட் அதனுடைய டாக்குமெண்ட் கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் பக்கா உமர் ஹஜ்ரத் உமர் அழ ஆரம்பித்து விட்டார். ஹத்தா ஜஅலத் துமூஹு தஸீலு ஃபில் அர்த் தன்னுடைய கண்களிலிருந்து கொட்டின கண்ணீர் பூமியில கூட கொட்டிக்குது. அந்த அளவுக்கு அதை வெறுமனே சொத்தைகளை மட்டும் ஓடி நிற்க இல்லை, அந்த அளவுக்கு ஹஜ்ரத் அபூபக்கருடைய பேரிதலை பார்த்து ஹஜ்ரத் உமருடைய கண்ணீர் கொட்டியது. அதற்கு பிறகு சொன்னார்கள், ரஹிம் அல்லாஹு அபூபக்கர், அல்லாஹ் அந்த அபூபக்கருக்கு ரஹமத்து செய்வானாக, அவருக்கு பின்னால் வர இருக்கின்றவர்களை அவர் கஷ்டப்படுத்தி விட்டார். ரஹிம் அல்லாஹு அபூபக்கர் லக்கத் அத்அபமன் பஅதஹு, மூன்று முறை சொன்னார் அபூபக்கருக்கு அல்லாஹ் ரஹமத் செய்யட்டும், ஆனாலும் அவர் பின்ன அவருக்கு பிறகு வர இருக்கின்றவர்களை அவர் கஷ்டப்படுத்தி விட்டார் என்ற செய்தியை சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவு ஹஜ்ரத் ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கும் இருந்தது. அந்த அடிப்படையில் நாங்கள் நேற்று பேசிக் கொண்டோம், குடும்ப பிரச்சனைகள் வரும் பொழுது சுயமாக அவர்கள் எதையும் முடிவு செய்து விடாமல் முடிவு செய்து கொள்ளாமல் தன்னுடைய தாய் தகப்பனாரிடத்தில் ஆலோசனைகள் கேட்டுக்கொள்வார்கள். எங்களுக்கெல்லாம் உண்மாது, உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே முடித்துக் கொள்ள பாருங்கள், முடித்துக் கொள்ளாவிட்டு முடியாவிட்டால் அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும். சுபஹானல்லாஹ், இந்த காலத்துக்கு மிக பொருத்தமான ஒரு புத்திமதி. நிக்காக செய்து விட்டார்களா, திருமணம் முடித்து விட்டார்களா, அவர்களை வாழ விட்டு விடுங்கள். சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் கேட்கக்கூடிய அனாவசிய கேள்விகள், அனாவசியமான தலையீடு அவருடைய குடும்ப வாழ்க்கையை பிரித்துவிடும். அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்று தென்பட்டால் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு உங்களிடத்தில் கேட்டு வந்தாலும் கூட பத்தக்கூடிய நெருப்பில் பெட்ரோல் ஊத்தி அதை பத்த வைத்து விடாமல் தண்ணீரை ஊத்தி அதனை அணைத்து விட பாருங்கள். அதற்கு ஒரு அழகான உதாரணம் தான், முழு மதீனத்துடைய மக்களும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க, அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவின் மீது சொல்லப்பட்ட படுகூறு. அல்லாஹ் பேச விட்டு விட்டான், அல்லாஹுக்கு வேண்டும் என்றிருந்தால் அதனை ஒரே ஒரு நாளையில் அதை அப்படியே முற்றுப்புள்ளி வைத்து நிப்பாட்டி இருக்கிறான். சில சந்தர்ப்பங்களில் சோதனைகள் வரும், மானத்தில் கை வைத்து விடுவார்கள், மான பிரச்சனை, அல்லாஹ் அதை கொண்டும் சோதிப்பான், அல்லாஹ் அதை கொண்டும் சோதிப்பான். 29 நாட்களுக்கு பிறகு இறக்கி வைத்த குர்ஆனை முதல் நாளே அல்லாஹ் இறக்கி வைத்திருந்தால் இனிவளவு தூரத்துக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக போறது. எங்களுக்கு எல்லாம் ஒரு பாடம் படிக்கூட்ட வேண்டும், இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும், நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பாதிக்கப்பட்டவர் என்ன செய்ய வேண்டும், பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் எப்படிப்பட்ட குற்றவாளிகள், அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இதனை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய 3வது வகுப்பினர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். சுபஹானல்லாஹ், இப்படியாக பலருக்கு பல வகையான புத்திமதிகள், பலருக்கு பல வகையான புத்திமதிகள். ஒரு மாத காலம் இந்த நிகழ்வை அம்மா நடத்தாக்கினார். ஏனென்று சொன்னால் பலருக்கு புத்தி சொல்ல வேண்டும், பலருடைய தர்ஜாக்களை உயர்த்த வேண்டும், பலரை தாழ்த்த வேண்டும். ஒரு நிகழ்வு பலரை தாழ்த்திவிடும், பலரை உயர்த்திவிடும். வர கியாமத்துடைய நாள் வரைக்கும் வாழ இருக்கின்ற மக்களுடைய வாழ்வுக்கு படிப்படியாகவும் இருக்கும். லதஸ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும் பல் ஹுவ கைரன் லக்கும், நடந்து முடிந்த நிகழ்வை நீங்கள் ஒருபோதும் உங்களுக்கு பாதகமாக பார்க்காதீர்கள், அது ஒரு சாதகமான நிகழ்வு. அதற்குள்ளே பல வகையான நலவுகள் கைர்களை நான் மறைத்து வைத்திருக்கிறேன், அது உங்களுக்கு தெரியாது. அதனை கண்டுகொள்ளக்கூடிய அறிவு உங்களுக்கு இப்பொழுது இல்லை, அதை பின்னால் கண்டுகொள்வீர்கள். அந்த ஹைவே தான் நான் இப்பொழுது கூட உங்களுடன் கலைத்துக் கொண்டிருக்கிறேன், பேசிக் கொண்டிருக்கிறேன். என்ன பத்தி மக்கள் வெளியில ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறாங்க, ஆனால் அது எனக்கு ஒரு பிரச்சனையாக தென்பட இல்லை. ஏனென்றால் அவர்கள் என்னுடன் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தில் முறையில் எந்த ஒரு வித்தியாசத்தையும் நான் காணவில்லை. ஆனாலும் கொஞ்ச நாள் கடந்து விட்டது, ஒரு மாத காலம் திட்டமாகவது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் வந்து ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள், தௌபா செய்து கொள், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் தானே என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். பண்ணை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலாவுக்கு இந்த நேரத்தில் வயது 15 வயது தான். எப்படி இருக்கும், ஒரு 15 வயது நிரம்பிய, 15 வயது நிரம்பிய ஒரு குழந்தை. எங்களுடைய வீட்டுக்குள் இருக்கிறாங்க 15 வயது நிரம்பியவர்கள், அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணிடத்தில் சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா இப்படி சொன்னதிலே அந்த பெண்ணுடைய
slbayan.com
பெண்ணுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், எப்படி எப்படி நடந்து கொண்டிருப்பார்கள். சுபஹானல்லாஹ், ஒன்றும் பேச இல்லை, ஒரு முடிவு அவர்களே செய்தார்கள். இதற்கு பிறகு இந்த வீட்டுக்குள்ள வாழ்வது பொருத்தமானதாக எந்தளத்தில் கணவனுக்கு மனைவிக்கு மனைவியில் சந்தேகம் இருக்குமோ சந்தேகத்துடன் வாழக்கூடாது, தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும், விடயத்தை தெளிவாக்க வேண்டும், இதற்கு ஒரு முடிவு காணப்பட வேண்டும், இதில் யாரு குற்றவாளி யார் சுத்தவாளி என்பதை நிரூபிக்கப்பட வேண்டும். அதனால அன்னை ஆயிஷா சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த நேரத்தில் தன்னுடைய பெற்றோருடைய உதவியின் பக்கம் தேவைப்பட்டார், பெற்றோருடைய உதவியின் பக்கம் செய்யப்பட்டார்கள். கேட்டாங்க, எப்படி உதவி வைக்கிறது, பெற்றோரை வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடவும் இல்லை, இவர்கள் வீட்டை விட்டு போகவும் இல்லை, அனுமதி வைக்காமல். கணவன் மனைவி என்ற உறவை மதியுங்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக தெளிவாக சொல்றாங்க, கணவனும் மனைவியை மதிக்க வேண்டும், மனைவி கணவனை மதிக்க வேண்டும், ரெண்டு பேரும் ஒத்தருக்கொத்தர் மதித்து நடக்க வேண்டும். அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா எப்படி மதித்தார்கள் தெரியுமா, என் உம்மவாப்பட வீட்டுக்கு போய் வருவதற்கு நீங்க அனுமதி கொடுப்பீங்களா, எனக்கு அனுமதி வழங்குங்களே என்று சொல்லி அனுமதி கேட்ட சந்தர்ப்பத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார். இது கிழக்குக்கும் வடக்குக்கும் அல்ல தூரம், இது கொழும்புக்கும் கண்டிக்கும் அல்ல தூரம், இது நோர்த் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் உள்ள தூரம் அல்ல, இது பக்கத்து பக்கத்து வீடு, சில மீட்டர்ஸ், சில யாருகள், கொஞ்ச தூரம். அந்த வீட்டை விட்டு அந்த வீட்டுக்கு போவதற்கு கணவனுடைய அனுமதி வேணும். அனுமதி வாங்கிக் கொண்டார்கள், அனுமதி வழங்கப்பட்டது, அதற்கு பிறகு போனாங்க. அந்த வீட்டுக்கு போய் முதலாவது நடந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டார்கள். அந்த வீட்டுக்கு போய் நடந்திருக்கக்கூடிய விடயங்களை பெற்றோருடன் கலைத்து புரிந்து கொண்டார்கள். சொல்றாங்க, நான் போனேன் ரொம்ப பஜெட்டு அளவை என் உண்மவா பாட்ட பேசு உட்கார்ந்து நிக்காவுக்கு போறது, திருமணத்துக்கு போறது, ஒரு 5-6 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்ததுக்கு போறது. என்னும்மா மக்கள் பேசுறாங்க, மக்கள் இப்படி எல்லாம் கதைச்சுறாங்க, அன்னைக்குத்தான் உண்மை வாய் திறக்கிறான், சும்மா உம்மா தலிபோனை போட்டு கோலை போட்டு என்ன இப்படி பிரச்சனையாம எல்லாரும் பேசிக்கொள்றாங்க, தேடல பேசுவானோ, அவங்க ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களா அவங்களுக்கு என்ன பிரச்சனை, கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழ்றாங்களா உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க விட்டு விடுங்களேன், அவங்க வாழட்டுமே, ரோட்டில் போற யாரும் என்ன சரி பேசிட்டாங்க அதை வச்சு நீங்க அவங்களோட வாழ்க்கையில் உழைக்க போறீங்க, சுபஹான வந்து பேசலாம். கணவனுக்கு மனைவி, மனவனுக்கு மனைவிக்கு கணவன், அல்லாஹ் திரையை போட்டிருப்பான், ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு போகட்டும், சுபஹான. ஆனா அதுல அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலாவுடைய மனைவி அன்னை ஆயிஷா சித்திக் ரழியல்லாஹு தாய் நடந்து கொண்ட முறையை பாருங்க. சொல்றாங்க என்ன தெரியுமா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸில் வாசிச்சாங்க, சொல்றாங்க, யா புனிய அன்பு மகளே, ஹப்பினி அலைக்கி, காமாஹுமா கூலாகிமா, அவசரப்படாதே, அவசரப்படாதே, ஹப்பினி அலைக்கி, சுபஹானல்லாஹ், முதலாவது கூல் டவுன், காமாக்குங்கோ. سننا فوالله لكلما كانت امرأة قط وضيعة عند رجل يحبها اپنے نام حضرت رسکو வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல முஹப்பத்தாக இருந்தா அந்த நட்பையும் அந்த முஹப்பத்தையும் உடைச்சு விடுறதுக்கு பொறாமக்காராக்கள் பல பேர் இருப்பாங்க. நீனும் உன் மாப்பிலே மிச்சம் நல்லா இருக்கிறீங்க, சந்தோஷமா வாழ்றீங்க, அன்பாக இருக்கிறீங்க, மக்கள் பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நீங்க ரெண்டு பேரும் அன்பாக இருப்பது பல பேருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ஜீரணிக்க மாட்டாங்க. அப்ப இந்த அன்பை, இந்த பாசத்தை, இந்த இரக்கத்தை இல்லாமலாக்கி விடுவதற்கு அவர்கள் எதையும் செய்யலாம். இல்ல கஷ்டையா அவங்க கூட குறைய சொல்லுவாங்க. எனவே இதை நீ அலட்டிக் கொள்ளாதே, இத லேசிப்படுத்திக்கோ, இப்படித்தான் நடந்திருக்கிறது, இதுல பெரிய ஒரு விஷயம் ஒன்று இல்ல, நாம கூடி பேசுவோம் என்று சொல்லி வீட்டுக்கு வராங்க. சொல்லம்பாகும் அழகு சொல்லம் ஆயுஷ சுத்தியக்கார ரதி அல்லாஹு தாலான உட்கார்ந்து இருக்கிறாங்க வாப்பட வீட்டுல, அபூபக்க சுத்தியக்கார ரதி அல்லாஹு தாலான, ஹலத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய மாமி ஆயுஷ சுத்தியக்கார ரதி அல்லாஹுடைய தாயார் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாலு பேர் ஒரு குடும்ப மீட்டிங், ஒரு குடும்பத்தில் உட்கார்ந்து பேசுறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அதை பற்றி மிச்சம் விரிவாக எழுதியிருக்கிறாங்க. அதை பற்றி ஒரு தனி சக்கரம் இருக்கிறது, இரண்டு நாளைக்கு தொடர்ந்து பேச வேண்டி வரும். சுபஹானல்லாஹ். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பிரச்சனைகள் வரும் பொழுதும், சந்தோஷமான கட்டங்களிலும், குழந்தைகள் தவறு செய்யும் பொழுதும் பெற்றோர்கள் நெறிப்படுத்த வேண்டும், அரவணைக்க வேண்டும், அன்பு காக்க வேண்டும். இதுதான் சொல்லித்தரப்படக்கூடிய பாடம், இதுதான் சொல்லித்தரக்கூடிய பாடம். எனக்கிட்ட எந்த ஒரு சீக்கிரத்தும் இருக்கலாது, அது எந்த பிள்ளைகளுக்கு தெரியாம, பிள்ளைகளுக்கு தெரியும் எங்களை வாப்பட இதுதான் இதுதான் இதுதான். பிள்ளைகளுடைய எந்த ஒரு ரகசியமும் வாப்பக்கு தெரியாம இருக்கலாது, வாப்பக்கு தெரியும் எந்த மகன் யாரு, எந்த மகள் யாரு, எந்த கணவன் யாரு, எந்த மனைவி யாரு. சுபஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கை என்பது ரகசியம் அல்ல, குடும்ப வாழ்க்கை என்பது ஓபன், மிக பகிரன் தெளிவான, மிக தெளிவான, பின்னால போக போக விளங்கும். கணவனுக்கு மனைவிக்கும் இடையில எப்படி கணவனை மனைவி புரிந்து கொள்ள வேண்டும், மனைவியை கணவன் புரிந்து கொள்ள வேண்டும். சுபஹானல்லாஹ். அந்த புரிதல் இல்லாதின் காரணமாக வரக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம். எனவே அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா எங்களுக்கு மிகவும் அழகான ஒரு மகளாக வாழ்ந்து, மிகவும் அழகான ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு முன்மாதிரியை, நிக்காஹுக்கு முன்னாலேயும் நம் மகள் தான், திருமணத்துக்கு பின்னாலேயும் நம் மகள் தான், என்னுடைய நிலைப்பாடு இப்படித்தான், நான் இப்படித்தான் இந்த மாப்ப உண்மையையும் இந்த கணவனையும் பேலன்ஸ் பண்ணுவேன், எனக்கு சமநிலை வேணக்கூடிய ஒரு ஒரு ஆளுமை இருக்கிறது என்பதை அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா நடத்தாக்கி காட்டிவிட்டு போனார்கள். இதே போல நான் இன்றைக்கு படித்திருக்கிற பாடம் என்னவென்று சொன்னால், அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா ஒரு சகோதரியாக இருந்திருக்கிறார். சுபஹானல்லாஹ். உண்மையிலேயே எனக்கும் தேவை, உங்களுக்கும் தேவை, அகிலத்தாருக்கு தேவை. பிரச்சனை சகோதரர்களுக்கு மத்தியில், சகோதரிகளுக்கு மத்தியில், ஹயாத்துக்கும் வேண்டாம், மௌத்துக்கும் வேண்டாம் என்று ஒதுங்கி ஒதுக்கி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைதான் சகோதர சகோதரனுக்கு உள்ள வாழ்க்கையாக மாறிவிட்டது. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையை படிப்போம். சகோதரியாக எப்படி வாழ்ந்தார்? அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலாவுக்கு மூன்று சகோதரர்களும் இரண்டு சகோதரிகளும், மூன்று சகோதரர்கள். முதலாவது சகோதரர் மூத்தவருடைய பேரு அப்துல் ரஹ்மான், இரண்டாவது சகோதரருடைய பேரு அப்துல்லா, மூணாவது சகோதரருடைய பேரு முஹம்மத் பின் அபிபக். இந்த மூணு பேரும் சகோதரர்கள். அப்துல் ரஹ்மான் என்பவரே பின்னிட காலத்தில், ஹுதைபியாவுக்கு பிறகுதான் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார்கள். பத்ர் யுத்தத்தில் எதிரிகள் புறத்திலிருந்து வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்க சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அவர்களையும் பத்ரில் சந்தித்தார்கள். அவர்கள் தான் சொன்னார்கள், வாப்பாவை பார்த்து நான் உங்களை பதில்ல கண்டேன், வாப்பா அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள், வாப்பா நான் உங்களை பதில்ல கண்டேன், ஆனாலும் நான் உங்களை விட்டுட்டேன், நீங்க இந்த வாப்பா என்பதின் காரணமாக. வாப்பா சொன்னார், நான் உன்ன கண்டிருந்தால் விட்டிருக்க மாட்டேன். சூரத்துல் முஜாதலாவுடைய கடைசி ஆயத்துக்கடி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஆயத்தை இறக்கி வைத்து விட்டார். அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் மக்களை நேசிப்பார்கள். போர் முனையில் அல்லாவுடைய தீனுக்கு எதிராக யுத்தம் செய்ய வந்திருக்கிறார்களா? அப்படி என்றால் நாங்கள் இப்படித்தான் நடந்து கொள்வோம் என்பதை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஸ்டேட்மெண்டாக கொடுத்தார். அதே அல்லாஹ் குர்ஆனில் கூட கரெக்ட் சொல்லி காட்டியிருக்கிறார். அல்லாஹுடைய தீன் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். அந்த உறவு முதன்மையான உறவு, அந்த தொடர்பு முதன்மைப்படுத்தப்பட்ட உறவு என்பதை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வெளிப்படுத்தினார். இரண்டாவது மகன் அப்துல்லா, சகோதரர் ஆயிஷத்தின் சகோதரர் அப்துல்லா என்பவர். அவர் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட இஸ்லாத்தை மறைத்து வைத்துக் கொண்டிருந்தார். ஹிஜ்ரத்துடைய சந்தர்ப்பத்தில் இரவு நேரத்தில் அந்த குகைக்கு தேவையான சாப்பாடுகளை எடுத்துக்கொண்டு போற வழக்கம் இருந்தது இவரிடத்தில் தான். பகலைக்கு வந்துடுவார் மக்கா முக்கரமாவுக்கு, இரவில வாப்பவோடைய போய் நபியோடைய போய் சல்லல்லாஹு அலைஹி இருப்பாங்க. மூணாவது சகோதரர் தான் முஹம்மத் பின் அபிபக்கர், மூணாவது சகோதரர் அபுபக்கர் முஹம்மத் என்ற பேர். இதே போல சகோதரிகளை பொறுத்தவரையில் கொண்ட அஸ்மா ரலியல்லாஹு தஆலா என்ன ஆச்சரியமான குடும்பம். ذاتு நிதாகத்தைன், ذاتு நிதாகத்தைன், சுபஹான் ஆச்சரியமான பெண்மணி, ஆச்சரியமான குடும்பம். ஆச்சரியமான குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் ஆச்சரியமான வரலாறுகள் படைப்பார்கள். ஒரு புறத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா, மறுபுறத்தில் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா, ஆச்சரியமான வரலாறுகள் படித்திருக்கின்றோம். ஹிஜ்ரத்து போக வேண்டும், மாப்ப வீட்டை விட்டு வெளியாகி விட்டாலும் சாப்பாடு சமைத்து கட்டி கொடுத்திருக்கிற எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொல்லி, ஆனால் அந்த சாப்பாட்டை கட்டி கொடுக்கறதுக்கு கட்டுறதுக்கு ஒரு கவு வேணும், கைது. ஒரு சிலர் கைது வேணும். சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு ரப்பர் பேண்ட் தேவைப்படுறது போல, நாங்கள் லஞ்ச் பேக்கை கட்டி போட்டு நினைச்சோம், ஒரு ரப்பர் பேண்டை மேலால போடுறது போல அந்த சாப்பாட்டை கட்டுறதுக்கு ஒரு கயிறு துண்டு தேவைப்பட்டது. அந்த கயிறை தேடுறதுக்கு நேரம் கிடைக்க இல்லை, நேரம் இல்லை. தலையில போட்டிருந்த அழிந்திருந்த அந்த முந்தானிய கரட்டி ரெண்டா பிச்சா, அதுல ஒரு கிளி கிழிச்சி அதை நாரா ஒரு துண்டெடுத்து அதை கட்டி கொடுத்தான். சுபஹான் அல்லாஹ்வுடைய தீனுக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு தான தர்மத்தையும் அற்பமாக பார்க்காதீர்கள். அதை சாப்பிட இல்லை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்தீக் சாப்பிட இல்லை. அது அதுக்கு வரலாறே கிடையாது. கட்டிக்கொண்டு போன சாப்பாட்டை பசி வந்தது, சாப்பாட்டை விரித்தார்கள், சாப்பிட்டார்கள், மாஷாஅல்லாஹ், அதை ஒதுக்கிட்டு போயிட்டிருப்பாங்க. அவ்வளவுதான், அதை எந்த இடத்துல அந்த ஊத்தையை போட வேண்டும் அந்த இடத்துல ஊத்தையை போட்டு போயிருப்பாங்க. சாப்பாடு தான் அதுல கட் பண்ணப்பட்டிருந்து அல்லாம அது அந்த முந்தாளி சுட்டல முக்கியம். ஆனாலும் பிந்தின காலங்களில் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா மதீனா முனவ்வராவுக்கு போய் சேர்ந்து விட்டார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மாவை கண்டதும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன்பு தாயே சகோதரியே, கொடுக்கக்கூடிய தர்மத்தை அற்பமாக பார்க்க வேண்டாம். கடினமான நேரத்தில், தேவையான நேரத்தில் கொடுக்கப்படக்கூடிய சின்ன தர்மத்துக்கும் பெரிய நன்மை இருக்கிறது, பெரிய நன்மை. உங்கள்ட்ட மிச்சம் இருக்குதே அப்ப மிச்சமா கொடுத்தீங்க, அது இல்ல முக்கியம். உங்களுக்கும் கஷ்டம், மக்களுக்கும் தேவை, அந்த நேரத்தில் ஒரு வாழைப்பழத்தை ரெண்டா பிச்சு ரெண்டா வெட்டி அரவாசி அரவாசி எடுத்துக் கொண்டீங்க, அது போதும் உங்களுக்கு சில கட்டங்கள்ல. அது போதும், ஒரு வாழைப்பழம் தேவையில்லை, ஒரு ஈச்ச பழம் தேவையில்லை. எந்த நேரத்தில் கொடுக்கிறோம், எந்த இடத்துல கொடுக்கிறோம், கஷ்டமான நேரம், இதுலத்து போகணும், கை மாறித்தது, போகிறதுக்கு வெளியாடிட்டாங்க, கைது தேடுறாங்க, கைது கிடைக்க இல்லை, தலையில போட்டிருந்த அந்த முந்தாங்கிய கலத்தி பிச்சு அதுல சுத்தினாங்க, பட்டப்பேரே வைக்கப்பட்டு விட்டது. ஜாத்து நிதாபத்தை முந்தாங்கிய ரெண்டா கிழிச்சவர் என்று சொல்லி இருக்கு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போயிட்டாங்க, மதீனால போய் செட்டில் ஆகிட்டாங்க. அஸ்மா ரலியல்லாஹு தஆலா பின்னால வந்து சேர்ந்து கொண்டாங்க ஹிஜ்ரத்து செய்து மதீனாவுக்கு. அஸ்மாவை கண்டதுமே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அஸ்மா அபிஷிரி, நன்மாராய பெற்றுக்கொள், அந்தி வனிதாக்கி ஜன்னா, நீயும் அந்த முந்தாணி துண்டு இருக்கிறே அதுவும் சுவர்க்கத்தில் இருக்குது. ரெண்டு பேரும் சுவர்க்கம் போறீங்க. தள்ள போட்ட முந்தாணிய சொல்ல இல்ல, கிழிச்சி அந்த சோறு கட்டி கொடுத்த முந்தாணிய சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தி வனிதாக்கி ஜன்னா, நீயும் அந்த இது அந்த கயிறு துண்டு, கயிறு அது தலையில போன்ற முந்தாணி அல்ல, இப்ப அந்த கயிறு சுவர்க்கத்தில் இருக்குது. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். இன்னைக்கு நாங்க மியூசியமுக்கு போனா பழைய ராஜாக்கள் பாலிச்ச கயிறு, பழைய ராஜா பாலிச்ச கரண்டி, பழைய ராஜாவுடைய அம்பு, பழைய ராஜா சாப்பிட்ட மீண்ட முள்ளு, என்னென்னமோ எல்லாம் வச்சிருக்கிறாங்க. நாளைய கியாமத்தில் சுவர்க்கத்திலே ஒரு மியூசியம் இருக்கும், அந்த மியூசியத்தில் தான் இதை வச்சிருப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏண்டவங்கட என்ன சரி உண்ட சுவர்க்கத்தில் மியூசியத்தில் வைப்பாங்க, அதற்கு அல்லாஹ் அவகாசம் தருவாங்க. நீயத்து வேண்டுவோம், நீயத்து வேண்டுவோம், வரலாறு படைப்போம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பம், அப்படிப்பட்ட தாத்தா யாரு? அஸ்மா ரபியல்லாஹு தஆலா. ஹிஜ்ரத்து போகக்குள்ள, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து போகக்குள்ள ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு வயது கிட்டத்தட்ட 9 வயசு, நிக்காஹ் முடிச்சிட்டாங்க. அப்பா அபூ குஹாஃபா, அபூ குஹாஃபா அப்பா அவர் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க. அவருக்கு சரியான கவலை, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாக்கு போறாங்க, இப்படி போறாங்க, ரெண்டு பொம்பளை பிள்ளை விட்டுட்டு போறாங்க, என்ன செய்தி? அவரு போகக்குள்ள உள்ளதெல்லாம் சுருட்டியது கொண்டு வைத்தாரு. அப்பா வந்து அந்த வீட்டுக்கு வந்து மகள் மார்த்த கேட்டாங்க, அஸ்மாட்ட கேட்கிறாங்க, ரலியல்லாஹு கேட்கிறாங்க, வல்லாஹி இன்னி லஅராஹு கத் ஃபஜஅக்கும் பிமாலிஹி மஅ நஃப்ஸிஹி. நான் நினைச்சிருக்கேன் நம்ம வாப்பா எல்லாத்தையும் சுருட்டி எடுத்து கொண்டு பேசிப்பார் அவரோடு, அவர் ஒன்றே வச்சிக்க மாட்டாரு. நீங்கள கஷ்டப்படுறீங்களோ தெரியா, அதை பார்த்துட்டு போகத்தான் வந்தேன்னு சொல்லி சுஹானவா. வாப்பா எப்படி போனாரு, நீங்க எப்படி இருக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க போல இருக்குது என்ற செய்தி கேட்டு போறதுக்கு வாப்பா அப்பா வந்திருக்கிறாரு. அப்பா வயசாளி, அப்புறம் ரெண்டு கண் பார்வையும் அவ்வளோ பார்வையில்தான் கட்டம். அந்த நேரத்தில் அப்பாவை பார்த்து அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன வார்த்தை கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் வாழக்கூடிய பெண்களுக்கு உதாரணம் சொன்னார். இல்ல அப்பா அப்படி அல்ல, கல்லா யாபத்தி, அப்பா அப்படி ஒன்றும் இல்லை. வல்லாஹி இன்னஹு தரக்கலனா கைரன் கதீரா, அவர் நிச்சயம் பெரிய நலவுகளை ஹைர்களை விட்டுட்டு தான் வைத்திருக்கிறார். அவர் எங்களோட தள்ளி விட்டுட்டு போக இல்லை, அல்லாம எங்களோட விட்டுட்டு போயிட்டு அவர் சும்மா போக இல்லை, அல்லாத தீனுக்கு போய்த்திருக்கிறார். இதுதான், இதெல்லாம் படித்தது மதரசாக்கள் அல்ல, இதை படித்தது யூனிவர்சிட்டி அல்ல, அஸ்மா ரலியல்லாஹு தஆலா இதை படித்தது வாப்பட வீட்டுல உம்மட பாசறையில. ஈமான் படிக்கிறதுக்குரிய ஆக நல்ல இடம் வீடுகள் மட்டும்தான், வீட்டுக்குள்ளதான் ஈமானை படிக்கணும். ஏண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி கட்டினது 13 வருஷத்துக்கு பிறகுதான், 13 வருட கால மக்காவில் அந்த வீட்டு சூழலை தான் உருவாக்கினாங்க. வீட்டு சூழல், அந்த வீட்டு சூழல் உருவானவங்க தான் இந்த அஸ்மா ரலியல்லாஹு தஆலா, இந்த ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா. இன்னைக்கு நாங்க வீட்டு சூழலை மறந்து விட்டு இஸ்லாமிய பாடசாலைகள், இஸ்லாமிய மதரசாக்கள் என்று அது வேண்டாம் என்று சொல்றதல்ல, யதார்த்தத்துக்கு வாங்குவோம், ரியாலிட்டி. வீட்டு சூழல் என்ற ஒரு புள்ள தாயுடைய வயிற்றில் இருந்து வீட்டுக்குள்ளதான் இருக்குது. வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, எங்களுக்குள்ள பாடசாலைக்கு பயிர்த்தது அது இஸ்லாமிக் ஸ்கூல் என்று சொல்லி நாங்க போயிட்டோம். அந்த புள்ள அங்க பயிர்த்து இஸ்லாமிக் என்வாரன்மெண்ட்ல இருந்துட்டு வருவதாக நாங்க கனவு காணுகின்றோம். ஆனா படிச்சு கொடுக்கிற சிலபஸ் என்ன, படிச்சு கொடுக்கிற ஆட்கள் யாரு, இதெல்லாம் அடுத்த கேள்வி, அதெல்லாம் தொடர்களியாக போய்கொண்டே இருக்கும். ஆனால் யதார்த்தத்தில் ஏந்த உங்களோட பிள்ளைகளுக்கு ஈமான் என்று சொல்லக்கூடிய ஒன்று சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் என்றிருந்தால் அது பாடசாலைகள் அல்ல, அது பள்ளிக்கூடங்கள் அல்ல, அது வீட்டுக்கல்வி, வீட்டுச் சூழல். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக திட்டிக்காட்டார். அந்த அடிப்படையில் அன்னை ஆயிஷா சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய சகோதரிகள் ஒரு மிக முக்கிய மூத்த சகோதரி தான் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா. அதற்கு பிறகு அஸ்மா ரலியல்லாஹு தஆலா ஹிஜ்ரத்து போனதுக்கு பிறகு கிடைத்த பிள்ளைக்கு பேர் அப்துல்லா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா. அந்த வரலாறு நீண்டு கொண்டே போகிறது. அதே போல மூணாவது ஒரு சகோதரி தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வஃபாத்துக்கு பிறகு கிடைத்த குழந்தை. அந்த குழந்தையை பற்றி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா மௌத்தாகுவதற்கு முன்னாலேயே ஆயிஷா சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்தில் வசியத்து செய்திருந்தார்கள். அந்த புள்ள ஒரு பொம்புள புள்ளையாகத்தான் இருக்கும் என்று கூட சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், எங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்களோ தெரியாத, எப்படிப்பட்ட பராசத்தில் சொன்னாங்களோ தெரியல, அவருடைய பராசத்து அவர்கள் சொன்னது அப்படியே ஒரு பெண் குழந்தையாகத்தான் இருந்துச்சு. எனவே அன்னைய ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா மிக தெளிவாக விடயங்களை சொல்லிவிட்டு போனார்கள். அந்த அடிப்படையில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ஹாவுக்கு தன்னுடைய சகோதரருடன் மிக நெருக்கமான உறவு இருந்தது. அதுல ஒன்றுதான் அப்துல்லா இப்னு அபி பக்கர். அவர்கள் சகோதரர்களுடைய, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய சகோதரர்கள் ஒரு மூத்த முக்கியமான சகோதரர். அவர்கள் அவர்களை பற்றி வந்திருக்கிறது என்னென்னு சொன்னால், ஜாஹிலியா காலத்திலேயே கல்யாணம் முடித்து விட்டார்கள். இஸ்லாத்துக்குள்ள ஜாஹிலியா கால, அதாவது அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி நான் சொன்னேன். ஹிலாபத், அதாவது அபுபக்கர் சித்திக் வந்து ஹிலாபத்தில் மௌத்தானார்கள். ஆனால் அவர்களுடைய வரலாறு நீண்ட ஒரு வரலாறு, எங்கேயும் வரலாறு குறிப்புகள் மிக குறைவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பற்றியுள்ள தெளிவான விளக்கங்கள் எங்கேயும் சொல்லப்பட்டில்லை. அதே நேரத்தில் அவர்களுடைய இன்னமொரு சகோதரர் தான், அன்னை ஆயிஷா சித்திக் அவர்களின் சகோதரர் தான் அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடியவர். அப்துல் ரஹ்மான் என்பவரை பொறுத்தவரையில் அவரே மிச்சம் பெரிய பொறுப்புகள் இருந்தார்கள். மர்வானுடைய காலத்தில், அதாவது ஆட்சி ஹிலாபத்தில் பெரிய அளவு பங்களிப்பு செய்தார்கள். அன்னை ஆயிஷா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உடன் மிக துணையாக, உதவியாக, துணையாக இருந்து பல வகையான அந்தந்த காலத்தில் வாழ்ந்திருந்த இக்காலத்தில் வந்த அரசர்களுக்குரிய ஆக்கிரமிப்பு, அரசர்களுடைய அட்டகாசம், அடாவடித்தனங்களை எல்லாம் எதிர்த்து நின்று பேசக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாய்ஸாகவும் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் அபிபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்திருக்கிறார்கள். இது அது சம்பந்தமான பல வரலாற்று குறிப்புகள் கிதாபுகள்ல எழுதப்பட்டிருக்கிறது, அதை அதிகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவர்கள் மதீனா முனவ்வராவுக்கு இருந்துவிட்டு மக்காவுக்கு போன சந்தர்ப்பத்தில் அங்கே வஃபாத்தாகிவிட்டார்கள். மக்காவுக்கு போன சந்தர்ப்பத்தில் அவர்கள் அங்கே வஃபாத்தாகி விட்டார்கள். அந்த வஃபாத்துடைய செய்தி கேள்விப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தாலான்ஹா ரொம்ப மனவருத்தப்பட்டார்கள், கவலைப்பட்டார்கள். அதே சந்தர்ப்பத்தில் அப்துல் ரஹ்மான் அபிபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜாஹிலியா காலத்தில் அவர்களுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. அது எந்த நிகழ்வுன்னு சொன்னால், அவர்கள் ஷாம் தேசத்துக்கு ஒரு வியாபாரத்தில் போனார்கள். ஒரு வியாபார நடவடிக்கைக்காக வேண்டி ஷாம் தேசத்துக்கு போயிருந்தார்கள். ஷாமுக்கு போன சந்தர்ப்பத்தில் அங்க ஒரு பெண்ணை கண்டு, அந்த பெண்ணை விரும்பி, அந்த பெண்ணை நிக்காக செய்வதற்கு முனைந்தார்கள். ஆனாலும் அது நடக்க இல்லை. தமஸ்கஸ் உடைய அரசருடைய மகள் கானத் இப்னத்து மலிக் தமஸ்கஸ், தமஸ்கஸ் உடைய தமஸ்கஸை ஆண்டு கொண்டிருந்த அரசருடைய மகளைத்தான் இவர் விரும்பினார் நிக்காக செய்வதற்கு. ஆனால் அதற்குரிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்க இல்லை. ஆனாலும் அதை அவர் ஒரு புயமாக, ஒரு கவியாக படித்து தன்னுடைய விருப்பத்தை அவர் தெரிவித்து இருந்தார். தசக்கரு துலைலா வசனாவது தூனஹா என்று சொல்லி ஒரு நீண்ட ஒரு கவியையும் அப்துல் ரஹ்மான் அபிபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்துக்கு முன்னால ஜாஹிலியா காலத்தில் நடந்து வரலாறு. ஆனாலும் ஜாஹிலியா காலத்தில் இது நடந்த இந்த குறிப்பு மக்களுக்கு மத்தியில், இந்த நிகழ்வு மக்களுக்கு மத்தியில் பிரபல்யமாக இருந்தது. அந்த அடிப்படையில் ஹஜ்ரத் உமர் ரஹ்மத்துல்லாஹி ஆட்சி காலத்தில் ஷாம் தேசம் கைப்பற்றப்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் ஷாம் தேசத்துக்கு அமீராக இருந்தவரை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமீராக நியமித்து அனுப்பும் பொழுது இந்த இதை சொல்லி அனுப்பினார். அங்கு ஒரு பெண் இருக்கிறாள், தமஸ்கஸுடைய அரசனுடைய மகள் லைலா என்ற பெயர்ல அந்த பெண் இருந்தால், அந்த பெண் இன்னும் இருந்தால், அந்த பெண்ணை நீங்கள் அப்துல் ரஹ்மான் அபிபக்கருக்கு நீங்கள் நிக்காக செய்து வைத்து விடுங்கள், அவரது விருப்பப்பட்டார் என்று சொல்லி சொன்னதற்கு இணங்க அந்த நிக்காவும் நடைபெற்றது. நிக்காக நடைத்ததுக்கு பிறகு சுபஹானல்லாஹ், நிக்காக நடந்து மதீனாவுக்கு வந்து இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் அபிபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு புதிய மனைவி, தமஸ்கஸுடைய ஒரு பெண்மணி வந்திருக்கிறார். இப்ப இவர் வந்துட்டு அந்த பக்கம் கொஞ்சம் பாரத்தை கூட்டிட்டார். ரெண்டு முடிக்கிறது, மூணு முடிக்கிறது, நாலு முடிக்கிறது வரைக்கும் முடிக்கலாம், அது பிரச்சனை அல்ல. ஆனால் சமத்துவம் பேணுவது, நாலு பேரையும் ஒரே இடத்தில் வைத்து நடத்தாட்டுவது, இது மார்க்கம், இது வாஜிப். இது கட்டாயம். ஆனால் நான் முடிப்பது கட்டாயம் அல்ல, ரெண்டு முடிப்பது கட்டாயம் அல்ல. ஆனால் முடித்ததுக்கு பிறகு சமநிலை பேணுவது, சமத்துவம் பேணுவது, இது கட்டாயம். இவர் முடித்ததே பழைய ஒரு கனவு, பழைய ஒரு எண்ணம், ஜாகிரியா காலத்தில் கண்ட ஒரு விடயம், எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு கிட்டி இருக்கிறது. எனவே அந்த பெண்ணின் மீது இவருக்கு கொஞ்சம் ஒரு முகம்பத்து கூடாது. இந்த முகம்பத்து கூடினதுமே அவர்களுடைய ஏனைய ரெண்டு மனைவிமார்கள் அவளுக்கு இது பெரிய மனசுக்கு பாரமாகிட்டு. இவங்க ரெண்டு பேரும் போனாங்க, யாத்த தெரியுமா, மைனிக்க போனாங்க. யாரு மைனி? அதாவது கணவனை பத்தி முறைப்பாடு செய்ய ஆரம்பிச்சாங்க. பாருங்களேன் கணவனை, உன நானவ பாருங்களேன் இப்படி வந்து கொள்றாரு. நானவ கூப்பிட்டான், கூப்பிட்டு நாங்க சொல்லுவோமே பல்லு போறதுக்கு கொடுத்தான்னு சொல்லி, கலண்டு போறதுக்கு வார்த்தை சொன்னான்னு சொல்லி, அதே மாதிரி வார்த்தை அரிசிக்கு இந்த வரலாற்று எழுதக்கூடிய அதே மாதிரி இருக்கிறாங்க. ரொம்ப உருக்கமா பேசினாங்க. இதா மார்க்கம், இதா இஸ்லாம், அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப இதா பேசினாங்க. இதா பேசுறதுக்கு பிறகு அந்த பக்கம் கூடுதலான கவனம் செலுத்திட்டாங்க, இந்த பக்கத்துல கொஞ்சம் பலகீனமாயிட்டு. லைலா தெமஸ்கஸுடைய பெண்மணிக்கு இப்ப கொஞ்சம் வித்தியாசம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர் அட்வைஸ் பண்ணதுக்கு பிறகு மூத்த மனைவிமார் ரெண்டு பேருடைய மிச்ச முகம்பத் இங்களை கொஞ்சம் பாரம் போடுறோம். இவவாரா மைனிட்ட கொஞ்சம் பாருங்களேன், உங்களோட நான் இப்படி நடத்துறாரு, என்ன எனக்கு இப்படி கஷ்டமாயிருக்குது. பகாலத்தில் ஆயிஷா, ஆயிஷா பரவி வாக்குத்தலானு அண்ணா தந்த தம்பியை கூப்பிட்டான், நானவ கூப்பிட்டாங்க. கூப்பிட்டாங்க, யா அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மான் லக்கத் அஹ்பத்த லைலா, லைலாவை ரொம்ப நேசித்தீங்க, அதுல எல்லை மீறிட்டீங்க ஆரம்பத்தில். இப்ப கோபிச்சு கொண்டீங்க, அதுலேயும் எல்லை மீறிட்டீங்க. ஃபஇம்மா அன்தும் சிஃபா, நீங்க அவளை அந்த பெண்ணையும் உங்களோட மனைவியாக பார்த்து சமநிலை பேணி ரெண்டு பேரு அவர்களுக்கு மத்தியில் மீதமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லைண்டா முறையாக தலாக்கு சொல்லுங்க சொல்லுங்க, தலாக்கு சொல்லுங்க சொல்லுங்க. நீ முறையாக அந்த பெண்ணை எப்படி கரம் பிடித்தீர்களோ அதே மாதிரி முறையாக அந்த பெண்ணை வழி அனுப்பி வைக்க வேண்டும். ஒரு நாணச்சு தங்கச்சு சொல்லக்கூடிய அட்வைஸ், நானவ தட்டி கேட்கிற பவர், இது பெண்களுக்குள்ள பவர். இது இந்த பவர் எல்லாம் பெண்கள்கிட்ட வச்சிருக்கிறார். இதுதான் ஆளுமை. இது பெண்களுக்கு சகோதரர்கள் மட்டுமல்ல, தந்த குழந்தைகளுக்கும் தான், தந்த குழந்தைகளுக்கும் தான். அன்பான பெற்றோர்களை மிக அன்பாக சொல்லுகின்றேன், இந்த பவரை நீங்க இழந்துட்டீங்கன்னா நீங்க வாப்பவாக பூமிக்க மேல வாழ்ந்துவே இல்லை. உங்களோட மகன் யாராக இருக்கவும் வேணும், உங்களோட புள்ள யாரா இருக்கவும் வேணும். அவரை கூப்பிட்டீங்க வா சொல்றேன், உட்காரு பாப்போம் என்ன பிரச்சனை என்று சொல்லி உங்களுக்கு கேட்கறதுக்குரிய ஆளுமை உங்கள்கிட்ட இல்லை என்றால், மன்னிச்சு சொல்றதுக்கு நீங்க பூமிக்கு மேல வாழுவதை விட கீழே பேசுறதுக்கு மிச்சம். நீங்க வருத்தப்படுவீங்க, நீங்க கஷ்டப்படுவீங்க. அந்த அட்வைஸ், அந்த ஆளுமை கடைசி வரைக்கும் இருக்கும். அல்லாஹ் அதை நசீபாக்குவாங்க. ஏன், நான் அவனுக்கு வாப்பா, எனக்கு கேளும், கூப்பிட்டா வரத்தான் வேண்டும், சொன்னா கேட்கத்தான் வேண்டும். எனவே அன்பானவர்களே, இது நடந்துச்சு. ஆசிரியர் கூப்பிட்டாங்க, சொன்னாங்க, கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பார்ப்போம் இது இப்ப நடக்குமா. இது இப்ப இப்ப தங்கச்சி சொன்னா எப்படி இருக்கும்? என் சொல்லவும் தெரியாது, கேட்கவும் தெரியாது, சொல்லவும் தெரியாது, கேட்கவும் தெரியாது. சரி, அதுக்கு பிறகு ரெண்டுக்கு மூணு பேரையும் வச்சு நீதமாக சமத்துவம் பேணி அழகாக அப்துல் ரஹ்மான் ரதியல்லாஹு வாழ்ந்தாங்க, வாழ்ந்து காட்டினாங்க. அதற்கு பிறகு மதீனாவில் இருந்து மக்காவுக்கு ஒரு வேலையாக போற இடத்துல வலியில வச்சு மூத்தாகிட்டாங்க. அங்கேயே ஜனாஸா நல்லடக்கம் செய்யப்பட்டு விட்டது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு ஜனாஸாவில் பங்கெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை. பிந்தின காலத்தில் மக்கா முக்கரமாவுக்கு ஹஜ்ஜி செய்ய போன சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மானுடைய கபரை தியாகத்து செய்தார்கள். சுபஹானல்லாஹ். இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை ரிவாயத்து செய்திருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முறை தியாரத்து செய்ய போனார்கள். தம்பியில கபரை போய் தியாரத்து செஞ்சாங்க. நானோட கபர இந்த நாண யாரு தெரியுமா? இந்த நாணவுடைத்தான் ஆயிஷா பள்ளிக்கு பேசி ஹராம் கட்டி உம்ராவும் செஞ்சாங்க. ஒரு நெருக்கமான உறவு இருந்துச்சு. நானவோட தான் பேசி ஹராம் கட்டி கொண்டு வந்து மறுவா உம்ரா செஞ்சது ஆய் மஸ்ஜித் ஆயிஷான்னு நாங்க போறோமே அந்த பள்ளிக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா கூட்டிக் கொண்டு போக இல்லை. இந்த தம்பியோட இந்த நானவோட தான் போனாங்க. எனவே அங்க பேசி மதீனா மக்காவுக்கு போன சந்தர்ப்பத்தில் தம்பியில நானட கபரை பேசி ஜியாரத்து செஞ்சு போட்டு அந்த இடத்தில் ஒரு பாட்டு படிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆச்சரியமான ஒரு கவி. ஜாஹிலியா காலத்தில் ஒரு சகோதரர் அவருடைய சகோதரனுடைய கபலடிக்கு போயிட்டு அந்த திருவினையை பற்றி படித்த பாடல் ஆயிஷாவுக்கு பாடம். வெறுமனே குர்ஆன் ஹதீஸ் மட்டுமல்ல, அந்த காலத்தில் புலவர்கள், அந்த காலத்து கவிஞர்கள், அந்த காலத்துடைய வெறுமனே மார்க்கம் என்பது அது வரையறுக்கப்பட்டதல்ல. எனக்கு முந்தி வாழ்ந்தவங்க சொன்ன கவி என்ன ஹதீஸ், திருமதியில் உள்ள ஹதீஸ் இது. உலகம் தெரியும். இந்த சந்தர்ப்பத்தில் யார் எப்படி படித்தாரு அது அவர்கள் அந்த இடத்தில் படித்தார்கள். அப்படியே சொல்லிக்கொண்டே போறாங்க. நாங்க இப்படி இருந்தோம், எங்க ரெண்டு பேருக்குள்ள பிரிவினை வந்துட்டது. சுபஹானல்லாஹ். சொல்லி போட்டு சொன்னாங்க, சரி ஏதோ நான் உங்களுடைய ஜனாசாவில் இருந்திருப்பேன் என்றிருந்தால் நீங்க மௌத்தான இடத்திலிருந்து உங்களுடைய ஜனாசாவை மக்காவுக்கு கொண்டு போறதுக்கு நான் அனுமதித்திருக்கவும் மாட்டேன், அதே இடத்தில் ஜனாசாவை அடைப்பதற்குத்தான் நான் கட்டளை இட்டிருப்பேன் என்று சொல்லிவிட்டு மதீனாவுக்கு திரும்பி வந்து சுபஹானல்லாஹ், நானோட பெயர்ல பல அடிமைகளை உரிமையிட்டார். என்ன முகப்பத்தில் நானட பேர்ல பல அடிமைகளை உறுதியிட்டு இருக்கிறாங்க. நானட பேர்ல சதகா கொடுக்கிறது, தர்மம் செய்வது, பிள்ளைகளுடைய பேர்ல மட்டுமல்ல உம்மட பேர்ல மட்டுமல்ல, சொந்த நானா ஒரே உம்மட வயிற்றுல வாழ்ந்தவர்கள், ஒரே மாப்பட குழந்தைகள், ஒரே வீட்டுக்குள்ள வளர்ந்தவர்கள் எங்களை விட்டு முந்தி போய்கிட்டாரு, அவருக்கு ஏதாவது நன்மை சேர்த்திடுவோமே, எனக்கு ஹயாத்தோடு இருக்கு மட்டும் இருக்கும் வரைக்கும் அல்ல நானா, மௌத்தானத்துக்கு பிறகு நானதானே. சுபஹானல்லாஹ். சுபஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இதுதான் அந்த சஹாபாக்கள். இந்த அப்துல் ரஹ்மான் தான் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கும் போது சகாபா பிரிக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் இந்த அப்துல் ரஹ்மான் ரழியல்லாஹு தஆலா வீட்டுக்குள்ள வராங்க, தங்கச்சிட்டு வராங்க, தங்கச்சி கொண்டு வந்துட்டு போறாங்க. அல்லாஹ் எனக்கு மௌத் நசீப் ஆக்குவானா? தேவையோட பேசுகிறேன். வீட்டுக்குள்ள போனா கணவன் தங்கச்சியில மடியில, தங்கச்சிக்கு வயது 18 வயது. அப்துல் ரஹ்மான் ரழியல்லாஹு வந்திருக்கிறாங்க. அவனோட கையில விசுவாக்கு இருக்கு. விசுவாக்கு சல்லல்லாஹு விசுவாக்க பாக்குறாங்க. மேல பார்த்தாங்க, எந்த கணவன் என்ன பார்க்கிறாரு என்பதையும் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா கண்டுகொண்டான். எதை பார்க்கிறாரு? அப்துல் ரஹ்மான பார்க்கிறாரா? அப்துல் ரஹ்மான காதல் இருக்கிற விசுவாக்க பாக்குறாங்களா? விசுவாக்க பார்த்தாங்க. சல்லல்லாஹு ஆயிஷா கேட்டாங்க, ரழியல்லாஹு விசுவாக்கு தேவையான்னு சொல்லி. ஓ மிஸ்வாக்கு வேணும், மிஸ்வாக்கு செய்யும் கொண்டு சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த மிஸ்வாக்கு எடுத்து அன்னை ஆயிஷா சித்தியப்பா ரழியல்லாஹு தஆலா வாயில போட்டு நல்லா நலச்சி அதை சுபஹான ஸ்வஸ்தாக்கி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மிஸ்வாக்கு செஞ்சு விட்டாங்க. இதைத்தான் சொல்றாங்க, அன்னை ஆயிஷா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வாய்க்குள்ள போன கடைசி தண்ணியை தெச்சித்தான்னு சொல்லி. சுபஹானல்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு சகோதரர்களுக்கிடையில உறவு இருந்துச்சு. அந்த உறவை அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா ரொம்ப மிக இறுக்கமாக கடைபிடிச்சாங்க. அவட தாமுடி இந்த ஒரு நிகழ்வு, நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட நாப்பக்கு மகளுக்கு இடையில் இருந்து உறவு என்று சொல்லி இங்க சொல்லுவேன் என்று சொன்னேன். அதாவது மரணப்படுக்கையில் இருக்கிற அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா மகளை கூப்பிட்டாங்க. ஒவ்வொரு வாப்பாவும் யோசிப்போம், நீங்க குடும்பங்களை பிரச்சனையில போட்டுட்டு போகவா? உங்களோட சொத்துக்களும் உங்களோட உடைமைகளும் நீங்க விட்டுட்டு போறவைகளும் உங்களோட குடும்பத்தொன்னாலும் சேர்ந்து வாழ வைக்க மாட்டாங்க. ஏனென்றா அந்த குழந்தைகளுக்கு சொத்துக்களை தான் நீங்க சேர்த்து வச்சீங்க, மார்க்கத்தை சொல்லி கொடுக்க இல்லை, தீன சொல்லி கொடுக்க இல்லை, அனந்தரத்துக்குரிய சத்தத்தை மட்டும் சொல்லி மார்க்கத்தை விளங்கப்படுத்தாது. மார்க்கம் என்றது ஈமான், மார்க்கம் என்றது மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை, மார்க்கம் என்றது ஹராம் ஹலால், இதெல்லாம் சேர்ந்து வந்துதான் அனந்தரத்துவம் சொல்லி கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு வாப்பு சம்பாதிச்சுட்டு போன பணம், மாப்ப விட்டுட்டு போன அனந்தர சொத்து, உம்மை விட்டுட்டு போன சொத்து, எத்தனையோ குடும்பங்கள்ல உம்மட நகையை பிரிச்சு கொடுத்துக்காக வேண்டி சண்டை பிடித்த பிடியில உம்மட நகைப்ப மியூசியம்ல வச்சிருக்கிறது போல போலீஸ் தெரிவிச்சிருக்கிறாங்க. எத்தனையோ வருஷங்களாக அதுல எத்தனையோ பேர் மௌத்தாகிட்டாங்க. இந்த நகை வீட்டுக்கு வந்து சேரல. மிக அன்பாக சொல்லுகிறேன் பெற்றோர்களே, இந்த நசிஹத்தை கேளுங்க. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மகளுக்கு சொன்ன நசிஹத்தை கேளுங்கோ, எப்படிப்பட்ட புத்திமதி, அனந்தர சொத்துக்கள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும். வாப்பா மௌத்தாகக்குள்ள கூட இந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும். விட்டுட்டு போற சொத்துக்களால இந்த பிள்ளைகள் பிரியக்கூடாது, இந்த பிள்ளைகள் சின்னாபின்னமாக கூடாது. என்னுடைய சமூகத்தில் இத்தனை இத்தனை நிகழ்வுகள் அப்படி நடந்திருக்கிறது, எத்தனை கேஸ் நடந்திருக்கிறது. அப்படி இந்த சொத்துக்கள் இருந்தால் என்ன பிரயோசனம்? அதுக்கு மேலொரு படியாக வாப்பா உம்மா ஹயாத்தோடு இருக்கக்குள்ளேயே கல்ல ஒப்பு செய்து கல்ல டீடு செய்து சொத்துக்கு சண்டை பிடித்து அது ஒரு பகுதி. வாப்பா ஹயாத்தோடு இருக்கிறாரு, வாப்பட சைன் அடிச்சு ரெஜிஸ்டர் பண்ணி வாப்பட சொத்தை எழுதி அதை வித்து சுபஹானல்லாஹ். நாங்க வாழக்கூடிய உலகம் உண்மையிலேயே ஒரு மனித நேயம் இல்லாத உலகம். வாப்பாண்டையார் அவருடைய சொத்துக்கு என்ன மரியாதை, அவருடைய சொத்துக்களுக்கு என்ன ஹக்கு இருக்கிறது, சுபாவம் அதை பற்றி உண்டு. இது தவறு பிள்ளைகளுடைய தவறு அல்ல, இது வாப்பட தவறு, இது உம்மட தவறு. சொத்துக்களைத்தான் சேர்த்து வைத்தோம் அல்லாம அந்த சொத்துக்குரிய மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க இல்லை, சொத்துக்குரிய இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்க இல்லை. நான் சொன்னது போல ஆம்பளைக்கு ஒன்றே பொம்பளைக்கு ரெண்டு, ஆம்பளைக்கு ரெண்டே பொம்பளைக்கு ஒன்று சொல்லி கணக்கு மட்டும் சொல்லி கொடுத்துவேன் இல்ல. இஸ்லாத்தினுடைய முழு வடிவத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும், இஸ்லாத்தினுடைய முழு கோணத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இஸ்லாத்துடைய பொருளாதாரம், இஸ்லாத்துடைய குடும்பவியல், இஸ்லாத்தினுடைய குற்றவியல், இஸ்லாத்தினுடைய தரக்கூடிய விவாதாத்துடைய பகுதி, இஸ்லாத்தினுடைய தரக்கூடிய ஈமானியா நம்பிக்கை விசுவாசம் பண்டமண்டல், இஸ்லாத்துடைய பண்டமண்டல் எல்லாம் சுபஹானல்லாஹ். எனவே இவைகள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா தாலான்ஹா சொல்றாங்க, என் வாப்பா என்ன கூப்பிட்டார், நான் கடைசி நாள் வாப்பட கடைசி நாட்கள் என்ன கூப்பிட்டார் வாப்பா, இன்னாத அபக்கர சித்தீக் அபக்கர சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மௌத்தாகத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு சொல்லியிருந்தாங்க, அவர் ஈச்சப்பல தோட்டம் உனக்கு வச்சிருக்கிறேன் தாரணமான்னு சொல்லி, ஒரு ஈச்சப்பல தோட்டம் ஒன்றை வச்சிருக்கிறேன் தாரேன் கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னும் முறையாக கொடுத்து அதனுடைய டிரான்சாக்ஷன் முடிய இல்லை. தாரன்னு சொன்னாங்க, இவங்க தார கொடுப்பதற்கு ஏற்பாடு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, இதுக்கடையில மௌத்து வரப்போகுது. இன்னும் லாயர்கிட்ட போயிட்டோ இன்னும் அதுக்கு தேவையான முறையான டிரான்சாக்ஷன் இன்னும் நடக்க இல்லை. ஒரு பேச்சு வார்த்தை, உனக்கு இது தாரன்னு சொல்லிருக்கிறாரு அல்லது டீட எழுதி கொடுத்துட்டாங்க, இன்னும் டி டிரான்ஸ்பராவி வர இல்ல, இந்த டி டிரான்ஸ்பராவி வர இல்ல, ஏதோ என்னவோ அறமுறையாக வேலை நடந்திருக்குது, ஒரு வாய் சொல்லுக்கு சொல்லிட்டாரு. இப்ப சொன்னாங்க, நான் உனக்கு இப்படி ஒன்று தானு சொன்னேன், ஆனாலும் இப்ப ஒரு தெரிஞ்சுக்கிறது பலன்புல் வபாத் மௌத்து வந்திருக்குது, சக்கராத்துடைய கட்டம் இருக்கிறாங்க, கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, வல்லாஹ் யா துணை என்ற அன்பு மகளே, மௌத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் யாரின் பக்கமும் தேவை காணாத ஒரு பெண்ணாக நீ வாழ்ந்துட்டு போகணும் என்பதுதான் என்ற விருப்பம். உனக்கு நிக்காக செய்யலாம், நீ விதவியாகத்தான் வாழணும், நீ மீனுடைய தாயாகத்தான் வாழணும், நீ ஒரு செல்வா, நீ பிறவி பக்கம் தேவை காணாத ஒரு பெண்ணாக வாழ்ந்துட்டு போகணும் என்பதுதான் இந்த விருப்பம். வல்லாஹி அல்லாஹ் மீதான சொன்னாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், நான் மனதால ரொம்ப வேதனைப்படுவேன், உனக்கு ஒரு தேவை எனக்கு பிறகு ஏற்பட்டதற்கு ரொம்ப கஷ்டமாக ஆகிவிடும் என்ற விருப்பம். நீ யாரும் பக்கமும் தேவை காணாம வாங்குவோம். நான் உனக்கு தந்தேன் ஒரு பரப்பளவு காணி ஏதோ ஒரு பொருள் உனக்கு தந்தேன், இவ்வளோ தந்திருக்கிறேன், ஆனா அதனுடைய அதை தந்து அதை முறையாக அதை எடுத்து அதை சுத்தம் செய்து அதை கழுவி அதை இருக்க வேண்டியதெல்லாம் எடுத்து உங்களால்தான் என்று சொல்லி நீங்க இன்னும் அதை ஓரமாக்கிக் கொள்ள இல்லை, அது இன்னும் மிக்ஸ் ஆகத்தான் இருக்குது, பல்காகத்தான் இருக்குது, எல்லாத்தோடையும் உண்டாக கலந்திருக்குது, அது இன்னும் ஒரு பிரிக்கப்படாத ஒரு அன்டிவைடட் ப்ராப்பர்ட்டியாக அன்டிவைடட் பொருளாகத்தான் இருக்குது. எனவே அதனுடைய சொந்தத்துவம் இன்னும் சரியாக உங்களுக்கு கிடைக்க இல்லை, எனவே அது உங்களோட சொத்தாக இருக்கேதான், அது ஆந்திர சொத்தாகத்தான் ஆக வேண்டும். சுபஹானல்லாஹ், மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு குழந்தைகளுக்கு ஹராம் ஹலால் சொல்லி கொடுக்கிற வார்த்தா, நான் உங்களுக்கு தந்துட்டேன், ஆனா அது முறையாக இன்னும் உங்களுக்கு வந்து சேர இல்லை, அது உங்களே என்று சொல்லி உங்களுக்கு இன்னும் சொந்தமாக இல்லை, நான் தந்தது மட்டும் போதா, அதை நீங்க எடுத்து உங்களையும் உறுதிப்படுத்திக் கொள்ளவும் வேணும். வாப்பத்தாரன்று சொன்னார் செய்வார்கள், வாப்பத்தாரன்று சொன்னது தந்து உங்களது நூற்றுக்கு நூறு முறையாக இந்த காலத்தில் சொல்றது வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னமா ஹுவல்யோ மாலுல் வாரிஸ், மகளே இன்றைக்கு அது வந்துட்டு அனந்தர சொத்து, அனந்தர சொத்து. உனக்கு ரெண்டு சகோதரர்கள் இருக்கிறாங்க, செஞ்சு சகோதரிகள் இருக்கிறாங்க, நீங்க அஞ்சு பேரும் அதை முறையாக பிரிச்சுக்கோங்க, அல்லாஹுடைய வேதம் சொல்லுவது போல அந்த வேத நூல்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முறை பிரகாரம் யூசிக்கும் என்று சொல்லப்பட்ட முறை பிரகாரம் நீங்க பிரிச்சுக்கோங்கோண்டு யாருக்கு சொன்னாங்க, அப்படித்தான் மார்க்கம் என்றிருந்தா, அப்படித்தான் நிலைப்பாடு இருந்தா, நீங்க தந்து எனக்கு தேவையில்லாத விட்டுட்டேன், அது அனந்தர சொத்தாகவே போகட்டும், இன்னமா நீங்க சொன்னதை நான் எங்க சகோதரருக்கு மத்தியில முறையாக திருச்சி கொடுப்பேன், நீங்க சொன்ன அந்த ரெண்டு சகோதரின் அது யாரு, இன்னமாகிய அஸ்மா, அது உண்டு அஸ்மா தானே, சமனின் போகிறா மத்தர் யாரு, சுபஹானல்லாஹ், மத்தர் யாரு, சொன்னாங்க அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அனந்தர சொத்துடைய மசாலாக்களை சட்டத்தை சொல்லித்தாராங்க. கால அபூபக்கர் என்ற மனைவியினுடைய வயிற்றில சிசுவாக இருக்கக்கூடிய குழந்தைய மகள் உராஹா ஜாரியத்தன், நான் ஒரு பொம்புள பிள்ளையாகத்தான் அபிப்பிராயப்படுகிறேன், அந்த புள்ள பொம்புள பிள்ளையாகத்தான் இருக்கும், அந்த புள்ள பொம்புள புள்ளையாகத்தான் இருக்கு. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி முரத்தாவில் இந்த ஹதீஸ் அப்படியே பதிவு செய்யறாங்க, இந்த ஹதீஸ் பதிவு செய்யறாங்க, நான் அபிப்பிராயப்படுகிறேன் அது பொம்புள புள்ளையாகத்தான் இருக்கும், கருவில இருக்கக்கூடிய குழந்தைக்கும் அனந்தர சத்துல பங்கு இருக்கிறது. சுபஹானல்லாஹ், புள்ள கிடைச்சிச்சு, அந்த பிள்ளைக்கு உம்மு குல்சூம் என்று பேர் வைக்கப்பட்டது. அந்த பிள்ளையோட வரலாறு தனி வரலாறு. அந்த பிள்ளைய பத்தி அன்னை ஆயிஷா அன்ஹாவுக்கு அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹு தஆலா நசீஹத்து வசியத்து செஞ்சிருந்தாங்க அந்த பிள்ளைய பத்தி. அந்த பிள்ளையோட பிக்காரம் எப்படி அமைஞ்சிச்சு, அந்த பிள்ளைய யார் நிக்காக செஞ்சு வச்சாங்க, அன்னை ஆயிஷா சித்தீக் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய ரோல் அந்த பிள்ளையில எப்படி இருந்துச்சு, இது தனியே பேசப்பட வேண்டிய ஒரு பகுதி. அதை நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பேசுவோம். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, படுக்கையில் படுத்துக் கொண்டுதான் இருந்தாலும் குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகள், அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அத்துணை வசியத்துக்களையும் நசீகத்துக்களையும் புத்திமதிகளையும் நீங்கள் சொல்ல வேண்டும். அது என்னுடைய கடமை, அப்பதான் நான் பாப்பா. அது உங்களோட கடமை, அப்பதான் நீங்க தாய். எனக்கு அந்த புத்தி சொல்லேல இப்ப என்றிருந்தால் நீங்க உங்களுடைய ஆளுமையை இழந்து விட்டீர்கள். நீங்க உங்களுடைய ஆளுமையை இழந்து விட்டீர்கள், மறந்து விடாதீர்கள். உண்மையை சொல்லுங்கள், கடைசி வரைக்கும் புத்தி சொல்லலாம். சல்லல்லாஹு சல்லம் கடைசி நாளண்டும் பாத்திமத்து ஸஹ்ரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவை அணைத்து வரவழைத்து கட்டிப்பிடித்து காதில் ரகசியம் பேசினார். அன்னையா பாத்திமா அழுது விட்டார். ரழியல்லாஹு தஆலா விம்மி விம்மி அழுதார். மீண்டும் ஒரு முறை கூப்பிட்டு மீண்டும் ஒரு ரகசியம் பேசினார்கள். சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சந்தோஷப்பட்டார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். கேட்டாங்க பக்கத்தில் இருந்தவங்க, என்ன சிரிச்சீங்க, அழுதீங்க, சிரிச்சீங்க சொல்லுங்கிறேன். அப்ப சொன்னாங்க, இல்ல ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமான காதில சொன்னதை நான் எப்படி பகிரங்கமாக சொல்ல முடியும். வாப்பா ஒன்பது மனைமாருக்கு முன்னால, வாப்பட ஒன்பது மனைமாருக்கு முன்னால மகளை கூப்பிட்டு ரகசியம் பேசுவாங்க. கூப்பிட்டு ரகசியம் பேசுறாங்க, சொல்றாங்க இப்படி இந்த சொத்தை கொடுத்திருக்கோம், இதை செய்வோம், இந்த கவனம் எப்படி செய்யப்பட வேண்டும், அனந்தரத்துக்கு எப்படி பிரிக்கப்பட வேண்டும், நான் உங்களுக்கு தந்தை சரி, ஆனால் சந்தை சரியாக தந்து முடிய இல்லை, அதுல தரவே தந்தத்தில் நினைக்கிறேன், அது சரியாக நான் தந்து விட்டாலும் அது உங்களுக்கு இன்னும் சரியாக வந்து சேர இல்லை, எனவே சேராத சொத்து அனந்தரத்துக்காக மாற வேண்டும். சுபகாரமா சேராத சொத்து அனந்தரத்துக்காக மாற வேண்டும். நான் எந்த இடத்திலிருந்து உங்களுடைய பேசிக் கொண்டிருக்கிறேனோ இந்த இடம் சாட்சி சொல்லும். எத்தனை நூறு கேஸ், எத்தனை நூறு நிகழ்வுகள், வாப்பா தாரன்னு சொன்னாரு, மௌத்தாகிட்டாரு, எனக்கு வாப்பா கல்யாணத்துல சொன்னாங்க, வீட்டுல வந்து கல்யாணத்துல சொன்னாங்க, வீட்டுல வந்து சுபகாரமா சுபகாரம் மக்களுக்கு காதிலே, மக்களுக்கு ஏதாவது உண்டு தார என்று சொல்லக்குள்ள கேட்கறதும் பெரிசா கேட்கும், காதுகவே கேட்கும். ஒத்தர் சொன்னாரு, ஒரு ஆளுக்கு எந்த மகளுடைய நிக்காக நடக்குது, மாஷா அல்லாஹ், நாங்க ஒரு அங்க சம்பூர்ண ஒரு ஒரு பெட்ரூம் செட் ஆகும் என்று சொல்லி, பெட்ரூம் செட் ஆகும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தவரு மாப்பிள்ளையோட வாப்பா, அவரு கொஞ்சம் வயசாளி, அவருக்கு காது கேட்கறது கொஞ்சம் குறவும், எப்படியோ அவர் நினைச்சிட்டாரு பெட்ரோல் செட்டுன்றது பெட்ரோல் பெட்ரோல் செட்டுன்ற மாதிரி. ஏண்டா மா கொண்ட வாப்பத்து பெட்ரோல் செட்டு நீக்குது, கொண்ட வாப்பத்து பெட்ரோல் செட்டு இருக்குது. சுபகாரமா இல்ல கல்யாணம் பேசக்குள்ள ஒப்பந்தத்துல நீங்க பெட்ரோல் பெட்ரோல் செட்டை தானு சொன்ன, அப்ப கூப்பிட்டு வச்ச எல்லாரையும் பேசினா அது பெட்ரோல் செட் அல்ல, அது பெட்ரூம் செட். சுபகாரமா சொத்துக்கு சண்டை பிடிக்கிற சமூகம், அதுக்கு காரணம் பெற்றோர்கள், காரணம் பெற்றோர்கள். முதலாவது காரணம் பெற்றோர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களோட உடைமைகளை, உங்களோட சொத்துக்களை நீங்க இப்பயே முறையாக பிரித்து கிஃப்ட் பண்ணி விடுங்கள். கிஃப்ட் சந்தோஷமாக எடுத்துக்கொங்கோ. நீங்க எங்க ஜனாதாவுக்கு வராவிட்டாலும் பிரச்சனை இல்லை, என்றால் எங்களை ஜனாதாவுக்கு வரவில்லை என்பது எனக்கு பிரச்சனையால் உங்களுக்கு பிரச்சனை. ஆனால் ஏண்ட ஜனாதாவுக்கு பிறகு நீங்க சண்டை பிடிக்கிறீங்க என்றால் அது என்ன கவருக்கு பிரச்சனை, அதே கவருக்கு பிரச்சனை, அதே பேருக்கு பிரச்சனை. மக்கள் என்ன பத்தி, இந்த புள்ள வளப்பை பத்தி மக்கள் குறையாக பேசுவாங்க. நான் அவருக்கு இப்ப பிரிச்சு தந்துட்டு நீங்க எடுத்துக்கொண்டு போங்கோ, நீங்க இந்த ஜனாதாவுக்கு வராவிட்டாலும் பிரச்சனை இல்லை, அது உங்களுக்கு ஹலால். நீங்க ஏண்ட ஜனாதாவுக்கு வந்து எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது உங்களோட கடமை, அதே கடமை அல்ல, அது எனக்கு அல்லாஹ் தர வேண்டிய தந்துடுவான் என்று நிலைப்பாட்டுக்கு வாங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எனக்கும் உங்களுக்கும் படிப்பதற்கும் அமல் செய்வதற்கும் சந்தர்ப்பத்தை அமைத்து தருவானாக. இன்றைக்கு நாங்கள் அன்னை ஆயிஷா சித்தீக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எப்படி ஒரு சகோதரியாக வாழ்ந்தால் என்பதனுடைய ஒரு பகுதியை பார்ப்போம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ள பகுதியை பார்ப்போம். இது சம்பந்தமான கேள்விகள் யாருக்காவது இருக்க வேண்டியிருந்தால், நான் முன்பே சொன்னது போன்றே இதுல காமன்ஸ் உடைய பகுதியில அந்த கேள்விகளை சுருக்கமாக பதிவு செய்யுங்கள். எங்களுடைய உதவிக்கு இருக்கக்கூடிய சகோதரர்கள் அந்த கேள்விகளை எல்லாம் தொகுத்து இன்ஷா அல்லாஹ் தருவார்கள். அதற்கு பிறகு இந்த வகுப்பு முடிந்து கடைசி நாள் அன்று இன்ஷா அல்லாஹ் அந்த கேள்விகளை நாங்கள் ஒரு முறை திருப்பி பார்ப்போம். இந்த பேசப்பட்ட விடயங்களுக்கு உட்பட்டதாக அது இருக்க வேண்டியிருந்தால் மிக பொருத்தமானதாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.